ஓம் சாந்தி. 4/11/2014 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, இந்த கண்களுக்கு எதெல்லாம் தென்படுகிறதோ அதை பார்த்தும் பார்க்காதீர்கள். இவற்றின் மீதுள்ள பற்றை நீக்கிவிடுங்கள். ஏனெனில் இவற்றிற்கு நெருப்பு பிடிக்கப் போகிறது. கேள்வி: ஈஸ்வரிய அரசாங்கத்தின் எந்த ஒரு மறைமுகமான காரியத்தை உலகம் அறியாமல் உள்ளது? பதில்: ஈஸ்வரிய அரசாங்கம் ஆத்மாக்களை பாவனமாக ஆக்கி தேவதையாக ஆக்குகிறது. இது மிகவும் இரகசியமான காரியமாகும். இதை மனிதர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் உள்ளார்கள். மனிதன் தேவதையாக ஆகும் பொழுதுதான் நரகவாசியிலிருந்து சொர்க்கவாசியாக ஆக முடியும். மனிதனின் முழு நடத்தையை விகாரங்கள் கெடுத்துவிட்டுள்ளன. இப்பொழுது நீங்கள் அனைவரையும் முதன்மையான நடத்தை உடையவர்களாக ஆக்கும் சேவை செய்கிறீர்கள். இதுதான் உங்களுடைய கடமையாகும். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி என்று கூறப்படும் பொழுது நமது சுய தர்மம் மற்றும் நமது வீடு நினைவிற்கு வருகிறது. பிறகு வீட்டிலேயே அமர்ந்து ஒன்றும் விடுவதில்லை. தந்தையின் குழந்தைகளாக ஆகியுள்ளீர்கள் என்றால் அவசியம் சொர்க்கத்தின் ஆஸ்தி கூட நினைவிற்கு வரும். ஓம் சாந்தி என்று கூறுவதால் கூட முழு ஞானம் புத்தியில் வந்துவிடுகிறது. நான் ஆத்மா, சாந்த சுரூபமானவனாவேன், அமைதி கடலான தந்தையின் குழந்தையாவேன். எந்த தந்தை சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கிறாரோ அதே தந்தை நம்மை தூய்மையானவர்களாக அமைதியின் சுரூபமாக ஆக்குகிறார். முக்கியமான விஷயமே தூய்மையினுடையதுதான். தூய்மையான உலகம் மற்றும் தூய்மையற்ற உலகம் என்று உள்ளது. தூய்மையான உலகத்தில் ஒரு விகாரம் கூட கிடையாது. தூய்மையற்ற உலகத்தில் 5 விகாரங்கள் உள்ளன. எனவே விகாரி உலகம் என்று கூறப்படுகிறது. அது நிர்விகாரி உலகமாகும். நிர்விகாரி உலகத்திலிருந்து படி இறங்கி இறங்கி பிறகு கீழே விகாரி உலகத்திற்கு வருகிறீர்கள். அது பாவனமான உலகமாகும். இது பதீதமான உலகமாகும். ராமராஜ்யம் மற்றும் இராவண ராஜ்யமாகும் அல்லவா? காலத்தை பொறுத்து பகல் மற்றும் இரவு பாடப்பட்டுள்ளது. பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு. பகல் என்றால் சுகம், இரவு என்றால் துக்கம். இரவில் அலைய வேண்டியிருக்கும். பார்க்க போனால் இரவில் ஒன்றும் அலைவது கிடையாது. ஆனால் பக்திக்கு அலைவது என்று கூறப்படுகிறது. குழந்தைகளாகிய நீங்கள் சத்கதி அடைவதற்காக இங்கு வந்துள்ளீர்கள். உங்களுடைய ஆத்மாவில் 5 விகாரங்கள் காரணமாக பாவங்கள் இருந்தன. அதில் கூட முக்கியமானது காமவிகாரமாகும். அதனால்தான் மனிதர்கள் பாவ ஆத்மா ஆகிறார்கள். நாம் பதீதமாக இருக்கிறோம் என்பதையோ ஒவ்வொருவரும் அறிந்துள்ளார்கள். பிரஷ்டாச்சாரத்தினால் பிறந்துள்ளார்கள். ஒரே ஒரு காமவிகாரத்தின் காரணமாக எல்லா தகுதிகளும் கெட்டுவிடுகிறது. எனவே இந்த காமவிகாரத்தை வென்றீர்கள் என்றால் உலகத்தை வென்றவராகி புது உலகத்திற்கும் அதிபதியாகி விடுவீர்கள் என்று தந்தை கூறுகிறார். எனவே உள்ளுக்குள் அவ்வளவு குஷி இருக்க வேண்டும். மனிதர்கள் பதீதமாக ஆகும் பொழுது எதையும் புரிந்து கொள்வதில்லை. இந்த காமத்தின் காரணமாகத்தான் எவ்வளவு குழப்பங்கள் ஆகின்றன, எவ்வளவு அசாந்தி, கதறுதல் ஆகியவை ஆகிவிடுகிறது. இச்சமயம் உலகத்தில் இப்பேற்பட்ட கதறல் ஏன் உள்ளது? ஏனெனில் எல்லோருமே பாவ ஆத்மாகள் ஆவார்கள். விகாரங்களின் காரணமாகத்தான் அரக்கர்கள் என்று கூறப்படுகின்றது. நாமோ முற்றிலும் சோழிக்கு சமமாக ஒரு காசுக்கும் உதவாதவராக இருந்தோம் என்பதை இப்பொழுது தந்தை மூலமாக புரிந்துள்ளீர்கள். பயன்படாத எந்த ஒரு பொருளும் நெருப்பில் எரிக்கப்பட்டு விடுகிறது. உலகத்தில் பயன்படக்கூடிய எந்த ஒரு பொருளும் இல்லை என்பதை இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்துள்ளீர்கள். அனைத்து மனிதர்களுக்குமே நெருப்பு பிடிக்கப் போகிறது. இந்த கண்களால் எதெல்லாம் பார்க்கிறீர்களோ அனைத்திற்கும் நெருப்பு பிடித்துவிடும். ஆத்மாவையோ நெருப்பு பிடிக்காது. ஆத்மாவோ இன்ஷூர் செய்யப்பட்டது போல. ஆத்மாவை எப்பொழுதாவது இன்ஷூர் செய்கிறார்களா என்ன? இன்ஷூர் சரீரத்துக்கு செய்கிறார்கள். இது ஒரு நாடகமாகும் என்பது குழந்தைகளுக்கு புரிய வைக்கப்பட்டுள்ளது. ஆத்மாவோ ஐந்து தத்துவங்களுக்கும் மேலே இருக்கிறது. ஐந்து தத்துவங்களால் தான் முழு உலகத்தின் பொருட்கள் உருவாக்கப்படுகின்றது. ஆத்மாவோ உருவாக்கப்படுவதில்லை. ஆத்மாவோ என்றைக்குமே இருக்கவே இருக்கிறது. புண்ணிய ஆத்மா பாவ ஆத்மா என்று மட்டும் ஆகிறது. ஐந்து விகாரங்கள் காரணமாக ஆத்மா எவ்வளவு அசுத்தமாக ஆகிவிடுகிறது. இப்பொழுது தந்தை பாவங்களிலிருந்து விடுவிக்க வந்துள்ளார். விகாரத்தினால் முழு நடத்தையும் கெட்டுவிடுகிறது. கேரக்டர்ஸ், அதாவது நன்னடத்தை என்று எதற்கு கூறப்படுகிறது என்பது கூட யாருக்குமே தெரியாது. பாண்டவராஜ்யம் கௌரவராஜ்யம் என்று பாடப்பட்டுள்ளது. இப்பொழுது பாண்டவர்கள் யார் என்பது கூட யாருக்கும் தெரியாது. நாம் ஈஸ்வரிய அரசாங்கத்தினர் ஆவோம் என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். தந்தை ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வந்துள்ளார். இச்சமயத்தில் ஈஸ்வரிய அரசாங்கம் என்ன செய்கிறது? ஆத்மாக்களை பாவனமாக ஆக்கி தேவதையாக ஆக்குகிறது. இல்லையென்றால் பின் தேவதைகள் எங்கிருந்து வந்தார்கள்? இது யாருக்குமே தெரியாது. இதற்கு இரகசியமான அரசாங்கம் என்று கூறப்படுகிறது. அவர்களும் மனிதர்கள்தான். ஆனால் தேவதைகளாக எப்படி ஆனார்கள்? யார் ஆக்கினார்? தேவி தேவதைகளோ இருப்பதே சொர்க்கத்தில். எனவே அவர்களை சொர்க்கவாசியாக ஆக்கியது யார்? சொர்க்கவாசியிலிருந்து பிறகு நரகவாசியாக ஆகிறார்கள். மீண்டும் நரகவாசியே சொர்க்கவாசியாக ஆகிறார்கள். இதை நீங்கள் கூட அறியாமல் இருந்தீர்கள். பின் மற்றவர்கள் எப்படி அறிந்திருக்க முடியும்? சொர்க்கம் என்று சத்தியுகத்திற்கும் நரகம் என்று கலியுகத்திற்கும் கூறப்படுகிறது. இதுவும் நீங்கள் இப்பொழுது புரிந்துள்ளீர்கள். இந்த நாடகம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த படிப்பு இருப்பதே பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆவதற்கானது. ஆத்மாதான் பதீதமாக ஆகிறது. பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆக்கும் இந்த தொழிலை தந்தை உங்களுக்கு கற்பித்துள்ளார். பாவனமாக ஆனீர்கள் என்றால் பாவனமான உலகத்திற்கு செல்வீர்கள். ஆத்மாதான் பாவனமாக ஆக வேண்டும். இப்பொழுதுதான் சொர்க்கத்திற்கு தகுதியுடையவராக ஆக முடியும். இந்த ஞானம் உங்களுக்கு இந்த சங்கமத்தில்தான் கிடைக்கிறது. தூய்மையாக ஆவதற்கான ஆயுதம் கிடைக்கிறது. பதீத பாவனர் என்று ஒரு பாபாவிற்கு கூறப்படுகிறது. எங்களை பாவனமாக ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள். இந்த லக்ஷ்மி நாராயணர் சொர்க்கத்தின் அதிபதியாக இருந்தார்கள். பிறகு 84 பிறவிகள் எடுத்து பதீதமாக ஆகியுள்ளார்கள். ஷியாம் மற்றும் சுந்தர் இவருடைய பெயரும் இதுபோல் வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் மனிதர்கள் அதன் பொருளை புரிந்து கொள்கிறார்களா என்ன? கிருஷ்ணர் பற்றி கூட தெளிவான விளக்குரை கிடைக்கிறது. இதில் இரண்டு உலகங்கள் என்று ஆக்கிவிட்டுள்ளார்கள். உண்மையில் உலகமோ ஒன்றே ஒன்றுதான். இது புதியதாகவும் மற்றும் பழையதாகவும் ஆகிறது. முதலில் சிறிய குழந்தைகள், பிறகு பெரியவர்களாக ஆகி முதியவர்களாக ஆகிறார்கள். உலகம் கூட புதியதாக இருந்து அதே உலகம் பழையதாக ஆகிறது. நீங்கள் புரிய வைப்பதற்காக எவ்வளவு தலையிலடித்துக் கொள்கிறீர்கள்? உங்களுடைய ராஜ்யாங்கத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அல்லவா? இவர்கள் கூட புரிந்திருக்கிறார்கள் அல்லவா? அறிவின் மூலமாக எவ்வளவு இனிமையானவராக ஆகியுள்ளார்கள்! யார் புரிய வைத்தது? பகவான். யுத்தங்கள் ஆகியவை பற்றிய விஷயமே கிடையாது. பகவான் எவ்வளவு அறிவாளியாக, அதாவது நாலெட்ஜ்ஃபுல் ஆக்குகிறார். சிவனுடைய கோவிலுக்கு சென்று வணங்குகிறார்கள். ஆனால் அவர் யார், என்ன என்பது பற்றி யாருக்கும் தெரியாது. சிவகாசி விஸ்வநாத் கங்கா அவ்வளவுதான், கோரிக்கொண்டு மட்டுமே இருக்கிறார்கள். சிறிதளவும் பொருளை புரியாமல் உள்ளார்கள். புரிய வைப்பீர்கள் என்றால் நீங்கள் எங்களுக்கு என்ன புரிய வைப்பீர்கள்? நாங்களோ வேத சாஸ்திரங்கள் ஆகியவை அனைத்தும் படித்துள்ளோம் என்பார்கள். இதை தாரணை செய்வதில் குழந்தைகளாக உங்களிலும் வரிசை கிரமமாக இருக்கிறார்கள். ஒரு சிலரோ மறந்து விடுகிறார்கள், ஏனெனில் முற்றிலும் கல்புத்தியுடையவராக ஆகிவிட்டுள்ளார்கள். எனவே இப்போது யாரெல்லாம் தங்க புத்தியாக ஆகியுள்ளார்களோ அவர்களுடைய வேலையாவது மற்றவர்களையும் தங்க புத்தியாக ஆக்குவது. கல்புத்தியினரின் செயல்களே அவ்வாறுதான் நடக்கும். ஏனெனில் அன்னம் கொக்குகளாக ஆகிறார்கள் அல்லவா? அன்னமாக இருப்பவர்கள் ஒருபொழுதும் யாருக்கும் துக்கம் கொடுப்பதில்லை. கொக்காக இருப்பவர்கள் துக்கம் கொடுக்கிறார்கள். அவர்களுக்கு அரக்கர்கள் என்று கூறப்படுகிறது. அடையாளம் தெரிவதில்லை. நிறைய சென்டர்களில் கூட இதுபோல விகாரிகள் நிறைய பேர் வந்துவிடுகிறார்கள். நாம் தூய்மையாக இருக்கிறோம் என்று சாக்கு கூறுகிறார்கள். ஆனால் அது பொய். பொய்யான உலகம் என்றும் கூறப்படுகிறது. இப்பொழுது இருப்பது சங்கமமாகும். எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது! யார் பொய் பேசுகிறார்களோ, பொய்யான காரியம் செய்கிறார்களோ அவர்களே மூன்றாவது நிலை அடைகிறார்கள். முதலாவது, இரண்டாவது மற்றும் மூன்றாவது நிலைகள் உள்ளன அல்லவா? இவர் மூன்றாவது நிலையினராவார் என்பதை தன்னையால் கூற முடியும். தூய்மையினுடைய முழுமையான நிரூபணம் அளிக்க வேண்டும் என்று தந்தை புரிய வைக்கிறார். நீங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து வாழ்ந்து தூய்மையாக இருக்கிறீர்கள். இது இயலாத காரியம் என்று ஒரு சிலர் கூறுகிறார்கள். ஆனால் குழந்தைகளிடம் யோக பலம் இல்லாத காரணத்தினால் இவ்வளவு சுலபமான விஷயத்தை கூட முழுமையான வகையில் புரிய வைக்க முடியாமல் இருக்கிறார்கள். இங்கு எங்களுக்கு பகவான் படிப்பிக்கிறார் என்ற இந்த விஷயத்தை அவர்களுக்கு புரிய வைப்பதில்லை. தூய்மையாகிவிடும் பொழுது நீங்கள் 21 பிறவைகளுக்கு சொர்க்கத்தின் அதிபதியாகிவிடுவீர்கள் என்று அவர் கூறுகிறார். வலுவான லாட்டரி கிடைக்கிறது. நமக்கு இன்னுமே குஷியாகிறது. ஒரு சில குழந்தைகள் கந்தர்வ விவாகம் செய்து தூய்மையாக இருந்து காண்பிக்கிறார்கள். தேவி தேவதைகள் தூய்மையானவர்கள் அல்லவா? தூய்மையற்ற நிலையிலிருந்து தூய்மையானவராக ஒரே ஒரு தந்தை தான் உருவாக்குகிறார். ஞானம், பக்தி மற்றும் வைராக்கியம் என்பது பற்றியும் புரிய வைத்துள்ளார். ஞானம் மற்றும் பக்தி பாதி பாதியாகும். பிறகு பக்திக்கு பின்னால் இருப்பது வைராக்கியம். இப்பொழுது இந்த பதீதமான உலகத்தில் இருக்க வேண்டியதில்லை. இந்த ஆடையை களைந்து வீடு செல்ல வேண்டும். 84 சக்கரம் இப்பொழுது முடிவடைந்தது. இப்பொழுது நாம் சாந்திதாமம் செல்கிறோம். முதன் முதலில் தந்தையின் விஷயத்தை மறக்கக்கூடாது. இந்த பழைய உலகம் அவசியம் முடிய போகிறது என்பதையும் குழந்தைகள் புரிந்துள்ளார்கள். தந்தை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்கிறார். தந்தை அநேக முறை புதிய உலகத்தை ஸ்தாபனை செய்ய வந்துள்ளார். பிறகு நரகத்தின் விநாசம் ஆகிவிடுகிறது. நரகம் எவ்வளவு பெரியதாக உள்ளது! சொர்க்கம் எவ்வளவு சிறியதாக உள்ளது! புதிய உலகத்தில் இருப்பது ஒரு தர்மம். இங்கோ எத்தனை ஏராளமான தர்மங்கள் உள்ளன! சங்கரன் மூலமாக விநாசம் என்று எழுதப்பட்டுள்ளது. அநேக தர்மங்களின் விநாசமாகிறது. பிறகு பிரம்மா மூலமாக ஒரு தர்மத்தின் ஸ்தாபனை ஆகிறது. இந்த தர்மத்தை யார் ஸ்தாபனை செய்தார்? பிரம்மாவோ ஸ்தாபனை செய்யவில்லை. பிரம்மாதான் பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆகிறார். என்னை பதீத்த நிலையிலிருந்து பாவனமாக ஆகுபவர் என்று கூற மாட்டார்கள். பாவனமாக இருக்கும் பொழுது லக்ஷ்மி நாராயணர் என்ற பெயர் உள்ளது. பதீத்தமாக இருக்கும் பொழுது பிரம்மா என்ற பெயர் உள்ளது. பிரம்மாவின் பகல் மற்றும் பிரம்மாவின் இரவு. அவருக்கு, அதாவது ஷிவ் பாபாவிற்கு, அனாதி படைப்பவர் என்று கூறப்படுகிறது. ஆத்மாக்களோ இருக்கவே இருக்கிறார்கள். ஆத்மாக்களின் படைப்பு கர்த்தா என்று கூற மாட்டார்கள். எனவே அனாதி என்று கூறப்படுகிறது. தந்தை அனாதி, எனவே ஆத்மாக்களும் அனாதியாவார்கள். நாடகமும் அனாதியாகும். இது அனாதி அமைந்த அமைக்கப்பட்ட நாடகமாகும். சுயம் ஆத்மாவிற்கு சிருஷ்டி சக்கரத்தின் முதல் இடை கடையின் கால அளவு பற்றிய ஞானம் கிடைக்கிறது. இதை அளித்தது யார்? தந்தையாவார். நீங்கள் 21 பிறவைகளுக்கு தலைவனுடையவராக ஆகிவிடுகிறீர்கள். பிறகு ராகுணனின் ராஜ்யத்தில் அனாதையாக ஆகிவிடுகிறீர்கள். பிறகு கேரக்டர்ஸ், அதாவது நன்னடத்தை கெட்டுவிட ஆரம்பிக்கிறது. விகாரங்கள் உள்ளன அல்லவா? மனிதர்கள் நரகம் சொர்க்கம் எல்லாமே ஒன்றாக நடக்கும் என்று நினைக்கிறார்கள். இப்பொழுது குழந்தைங்களாகிய உங்களுக்கு எவ்வளவு தெளிவாக புரிய வைக்கப்படுகிறது? இப்பொழுது நீங்கள் மறைமுகமாக உள்ளீர்கள். சாஸ்திரங்களில் என்னவெல்லாம் எழுதிவிட்டுள்ளார்கள்! எவ்வளவு நூலுருண்டை சிக்கலாக ஆகிவிட்டுள்ளது! நாங்கள் எதற்கும் உதவாதவர்களாக இருக்கிறோம் என்று தந்தையை தான் அழைக்கிறார்கள். வந்து தூய்மையாக ஆக்கி எங்கள் நடத்தைகளை திருத்துங்கள். உங்களது நடத்தை எவ்வளவு திருந்துகிறது! ஒரு சிலரோ திருந்துவதற்கு பதிலாக இன்னுமே கெட்டுவிடுகிறார்கள். நடத்தை மூலமாகவே தெரிய வந்துவிடுகிறது. இன்று அன்னம் என்று அழைத்து கொள்கிறார்கள், நாளைக்கு கொக்காக ஆகிவிடுகிறார்கள். தாமதம் ஏற்படுவதில்லை. மாயை கூட மிகவும் இரகசியமாக உள்ளது. இங்கு ஏதாவது தென்படுகிறதா என்ன? வெளியில் வெளிப்படும் போது தென்படுகிறது. பிறகு ஆச்சரியப்படும் வகையில் கேட்டார்கள், ஓடிவிடுபவர்களாக ஆகிவிடுகிறார்கள். எவ்வளவு பலமாக விழுந்து விடுகிறார்கள் என்றால் எலும்புகளே நொறுங்கி விடுகின்றன. இந்திரப்பிரஸ்தத்தின் விஷயமாகும், தெரிந்தே விடுகிறது. இப்பேற்பட்டவர்கள் மீண்டும் சபையில் வரக்கூடாது. சிறிதளவு ஞானம் கேட்டிருந்தார்கள் என்றால் சொர்க்கத்தில் வந்தே விடுகிறார்கள். ஞானம் அழிந்து போவதில்லை. முயற்சி செய்து உயர்ந்த பதவி அடையுங்கள் என்று தந்தை கூறுகிறார். விஹாரத்தில் சென்றார்கள் என்றால் பதவி கீழானதாக ஆகிவிடும். இந்த சக்கரம் எப்படி சுற்றுகிறது என்பதை இப்பொழுது நீங்கள் புரிந்துள்ளீர்கள். இப்பொழுது குழந்தைங்களாகிய உங்களுடைய புத்தி எவ்வளவு மாற்றம் அடைகிறது! பிறகு மாயை அவசியம் ஏமாற்றுகிறது. இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது இச்சை என்றால் என்னவென்றே தெரியாத நிலை. ஏதாவது விருப்பம் கொண்டார்கள் என்றால் அவ்வளவுதான், ஒரு காசுக்கும் உதவாதவர்களாக ஆகிவிடுகிறார்கள். நல்ல நல்ல மகாரதிகளை கூட மாயை ஏதாவது ஒரு விதத்தில் ஏமாற்றி விடுகிறது. பிறகு அவர்களால் இதயத்தில் இடம்பெற முடியாது. ஒரு சில குழந்தைகள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் தந்தையை கூட முடித்து விடுவதற்கு, அதாவது கொன்று விடுவதற்கு தாமதிப்பதில்லை. குடும்பத்தை கூட அழித்து விடுகிறார்கள். மகான் மற்றும் பாவ ஆத்மாக்கள் இருக்கிறார்கள். ராவணன் என்னவெல்லாம் செய்வித்து விடுகிறான்! மிகவும் வெறுப்பு ஏற்படுகிறது. எவ்வளவு அசுத்தமான உலகமாக உள்ளது! இதன் மீது ஒருபொழுதும் மனதை ஈடுபடுத்தக்கூடாது. தூய்மையாக ஆவதற்கு மிகுந்த துணிவு வேண்டும். உலகத்தின் அரசாட்சி என்ற பரிசு பெறுவதற்கு தூய்மை முக்கியமானது. தூய்மை காரணமாக எவ்வளவு குழப்பங்கள் ஏற்படுகின்றன! ஹே பதித்த பாவனரே, வாருங்கள் என்று காந்தியும் கூறிக்கொண்டிருந்தார். சரித்திரம் மற்றும் பூகோளம் மீண்டும் திரும்ப நடைபெறும் என்று இப்பொழுது தந்தை கூறுகிறார். எல்லோரும் திரும்ப வந்தே ஆக வேண்டும். இப்பொழுதுதான் ஒன்றாக செல்ல முடியும். தந்தையும் கூட அனைவரையும் வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காகத்தானே வந்துள்ளார். தந்தை வராமல் யாருமே திரும்பி செல்ல முடியாது. நல்லது, இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகள், காலை வணக்கம் மற்றும் நமஸ்தே. தாரணைக்கான முக்கிய சாரம்: 1. மாயையின் ஏமாற்றத்திலிருந்து தப்பித்திருக்க எந்த ஒரு விதமான இச்சையும் கொள்ளக்கூடாது. இச்சா மாத்திரம் அவித்யா, அதாவது ஆசை என்றால் என்னவென்றே அறியாதவராக ஆக வேண்டும். 2. உலக அரசாட்சியின் பரிசு பெறுவதற்காக முக்கியமானது தூய்மையாகும். எனவே தூய்மையானராக ஆவதற்கான துணிவு கொள்ள வேண்டும். தங்களது நடத்தைகளை திருத்த வேண்டும். வரதானம், சிறந்த செயல்கள் மூலமாக தெய்வீக குணம் என்ற பிரபு பிரசாதத்தை பகிர்ந்தளிக்கும் ஃபரிஷ்டா மற்றும் தேவதையாவீராக. தற்சமயத்தில் அஞ்ஞானி ஆத்மாக்களாகட்டும் பிராமண ஆத்மாக்களாகட்டும் இருவருக்குமே குணதானத்தின் அவசியம் உள்ளது. எனவே இப்பொழுது இந்த விதியை சுயம் தங்களிடம் மற்றும் பிராமண பரிவாரத்தில் தீவிரப்படுத்துங்கள். இந்த தெய்வீக குணங்கள் எல்லாவற்றையும் விட சிறந்த பிரபு பிரசாதமாகும். இந்த பிரசாதத்தை நிறைய அளவில் பகிர்ந்து கொடுங்கள். எப்படி சிநேகத்தின் அடையாளமாக ஒருவருக்கொருவர் இனிப்பு வழங்குகிறீர்கள், அதேபோல இப்பேற்பட்ட தெய்வீக குணங்களின் இனிப்பை வழங்குங்கள். அப்பொழுது இந்த விதி மூலமாக ஃபரிஷ்டா மற்றும் தேவதை ஆவதற்கான லட்சியம் எளிதாக எல்லோருக்குள்ளும் கண்கூடாக தென்படும். ஸ்லோகம்: யோகம் என்ற கவசத்தை அணிந்திருந்தீர்கள் என்றால் மாயை என்ற எதிரி தாக்க முடியாது. ஓம் சாந்தி.